ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்ப இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற வகுப்பு சாந்தோக்கிய உபநிஷத். இப்ப இந்த சாந்தோக்கிய உபநிஷத்துல இப்ப பிராணனுடைய இரண்டாவது மகிமையை விளக்குவதற்கான ஒரு சிறு கதை வருது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்ச கதை தான். முன்னொரு காலத்துல தங்களுக்குள்ள யார் சிறந்தவன் என்பதை நிலைநாட்டுவதற்காக இந்த புலன்களும் ஒன்றுக்கொன்று சண்டை போட்டு கொண்டன. இந்த புலன்களை வந்து காது என்ன சொல்லுது, நான் தான் சிறந்தவன் அப்படிங்குது. கண்ணு வந்து இல்ல இல்ல நான் தான் சிறந்தவன் அப்படிங்குது. மூக்கு இல்ல நான் தான் சிறந்தவன் அப்படிங்குது. வாய் வந்து நீங்க எல்லாம் சும்மா இருங்க, நான் இல்லைன்னா நீங்க எல்லாம் இல்லை அப்படின்னு வாய் உடனே அது வாய் ஜவடல் அடிக்குது. அப்ப இங்க எல்லா புலன்களும் ஒன்றுக்கொன்று பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கு. நானே சிறந்தவன், நானே சிறந்தவன் என்று புலன்கள் தங்களுக்குள் சண்டையிட்டு கொண்டன அப்படின்னு சொல்லி இந்த ஆறாவது மந்திரம் முடியுது. ஏழாவது மந்திரத்துல யார் முதன்மையானவன் என்பதை தங்களுக்குள் முடிவு செய்ய இயலாத புலன்கள் தன்னுடைய தந்தையாகிய பிரஜாபதியை அணுகி, ஐயா எங்களுள் யார் முதன்மையானவன் என்று கேட்டன. அதற்கு பிரஜாபதி, உங்களுள் யார் உடம்பை விட்டு வெளியேறுவதால் உடம்பு மிக மோசமான நிலையை அடைவது போல் தோன்றுகிறதோ அதுவே உங்களில் முதன்மையானவன் என்று பிரஜாபதி தீர்ப்பு சொல்லிட்டார். அப்ப உடம்பு வந்து பிணமாகின்ற நிலையில் தானே அந்த ஒரு மோசமான நிலையை அடைய முடியும். அப்போ உங்களில் யார் வெளியேறிவிட்டால் உடம்பு வாழாதோ அதுவே உங்களில் முதன்மையானது என்று தெரிந்து கொள்ளுங்கள் என்பதாக பிரஜாபதி இங்கு விளக்கம் கொடுத்துட்டார். அப்படி விளக்கம் கொடுத்த உடனே இந்த புலன்களுக்கு கோபம் வந்துடுது. என்னங்க, உடம்பு விட்டு வெளியேறின பிறகு அந்த உடம்பு இயங்காம போயிடுமா, அப்ப நான் வெளியேறி பாக்குறேனே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, வாக்கு உடம்பை விட்டு வெளியேறுது. பிரஜாபதி கூறியதை கேட்ட புலன்கள் தாங்கள் ஒவ்வொருவராக உடம்பில் இருந்து வெளியேற முடிவு செய்தன. முதலாவதாக வாக்கு புலன் இந்த உடலில் இருந்து வெளியேறியது. ஒரு வருடம் வெளியில் தங்கிவிட்டு திரும்பி வந்தது. ஒரு வருஷமா அந்த வார்த்தையே வேலை செய்யல அந்த மனிதனுக்கு. அந்த மனிதனுக்கு வந்து ஒரு வருஷமா அவன் வாயை பேச முடியாம பூமியை கடந்தான். அப்ப வாக்கு புலனானது வெளியேறிவிட்டு ஒரு வருடம் வெளியே தங்கிவிட்டு மீண்டும் மனிதனிடத்துல வந்து, இப்பொழுது நான் வந்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்துடுது. அப்ப வாக்கு என்ன சொல்றது, மற்ற புலன்களிடத்துல நான் இல்லாமல் உங்களால் எப்படி வாழ முடிந்தது என்று கேட்டது. ஏன்னா இந்த புலன் வெளியே போயிட்டு திரும்பி வந்து அந்த மற்ற புலன்கள்கிட்ட கேட்குது, இப்போ பிரஜாபதி நம்ம கிட்ட என்ன சொன்னாரு, நம்ம யார் வெளியே போயிட்டோமோ அப்ப இந்த உடம்பு அழிஞ்சு போயிடும் இல்லையா, அப்ப நான் வெளியே போயிட்டேன், உங்களுக்கு என்ன அழிவு வந்தது, நீங்க எல்லாம் என்ன ஆனீங்க அப்படின்னு கேட்குது. அதற்கு மற்ற புலன்கள் என்ன சொல்லுது, நாங்கள் நன்றாகத்தான் இருந்தோம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் எல்லோருமே ரொம்ப சந்தோஷமா இருந்தோம், இப்பதான் ரொம்ப ஜாலியா இருந்தோம் நீங்க வெளியே போனதுனால அப்படின்ட்டு அந்த வாக்கு வந்து கடுப்பேத்துதுங்க மற்ற புலன்கள் எல்லாம். இப்ப உடனே வாக்குக்கு, சரி அப்ப நீங்க யாராவது வெளியே போங்க நான் பாக்கலாம் அப்படிங்குது. அப்ப உடனே அடுத்த புலனானது வெளியே தொடங்குது. இப்படி இந்த கதை என்ன பண்ணுது, கண் புலன் வெளியேறுது. கண் புலன் வெளியே போய் ஒரு வருடத்தை வெளியிருந்துட்டு அவனுக்கு கண்ணு தெரியாம போயிடுது. ஒரு வருஷம் அவன் கண்ணு தெரியாம இருக்கிறான். அப்புறம் ஒரு வருஷம் வெளியே போயிட்டு வந்து மீண்டும் அது உள்ள வந்து, நான் இல்லாமல் உங்களால் எப்படி வாழ முடிஞ்சது அப்படின்னு அடுத்த மந்திரத்துல கேட்கிற மாதிரி, இங்க ஒவ்வொரு மந்திரமும் ஒவ்வொரு புலன்கள் பேசுற மாதிரி சாந்தோக்கிய உபநிஷத்து வந்து வடிவமைச்சிருக்கு. அதை நான் உங்களுக்கு கதையா சொல்லிட்டு இருக்கேன். கதை தான், அதுவும் கதை தான், அது இப்படியே பேசுற மாதிரி இருக்கும். அப்ப உடனே இந்த கண்ணு கேக்குது, நான் இல்லாமல் உங்களால் எப்படி வாழ முடிந்தது என்று கேட்டது. அதற்கு மற்ற புலன்கள், நாங்கள் நன்றாகத்தான் இருந்தோம், பார்வையற்றவனாக வாழ நேர்ந்தது அவ்வளவுதானே, ஆனா பார்க்காவிட்டாலும் நாங்கள் மூச்சினால் சுவாசித்தோம், வாக்கினால் பேசினோம், காதால் கேட்டோம், மனதால் சிந்தித்தோம், அப்ப நம்ம எல்லாமே செஞ்சுட்டு தான் இருந்தோம், எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, எந்த இழப்பும் இல்லை, நீ இருந்தாலும் இல்லாட்டி எங்களுக்கு கவலையும் இல்லை அப்படின்னு சொல்லி மற்ற புலன்கள் வந்து கண்கள் இடத்துல சொல்லிவிட்டன. அடுத்தது என்ன பண்ணுது, செவிப்புலன் நான் வெளியேறுகின்றேன்னு சொல்லி அடுத்த மந்திரம் பத்தாவது மந்திரத்துல செவிப்புலன் வெளியேறிவிட்டது. செவிப்புலன் வெளியேறிவிட்டு ஒரு வருடம் கழித்து விட்டு மீண்டும் திரும்பி வந்தது. அது திரும்பி வந்து கேட்டது, நான் இல்லாமல் எப்படி உங்களால் வாழ முடிந்ததுன்னு அது கேட்குது. அதுக்கு இதுங்க என்ன சொல்லுது, செவிடனாக நாங்கள் வாழ நேர்ந்தது அவ்வளவுதான், ஆனால் எங்களுக்கு அதனால எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் மூச்சினால் சுவாசிக்கிட்டு இருந்தோம், வாக்கினால் பேசிக்கிட்டு இருந்தோம், மனதால் சிந்திச்சு கொண்டிருந்தோம், அப்ப நீ வெளியேறிட்டதுனால எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை, நாங்க நல்லா தான் இருந்தோம், எங்களுக்கு அது கேட்காதனால எங்களுக்கு கவலையே இல்லை அப்படின்னு அதுக்கு சொல்லிடுது. அப்ப இது மாதிரி ஒவ்வொன்றா வெளியேறும் போது கடைசியா மனசு என்ன சொல்லுது, சரி ஒண்ணு பண்றேன், நீங்க எல்லாம் புலன்கள் அடிப்படையில வெளியே வெளியே போயிட்டு வந்துட்டீங்க, இப்ப நான் வெளியேறி போறேன், என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசு என்ன பண்ணுதுன்னா, உடம்பை விட்டு வெளியேறிடுது. உடம்பை விட்டு மனம் வெளியேறி ஒரு வருடம் வெளியிருந்துட்டு மீண்டும் உள்ள வந்தது. வந்துட்டு நான் ஒரு வருஷமா வெளியிருந்தேன்ல, இப்ப நான் இல்லாம உங்களால எப்படிங்க வாழ முடிஞ்சதுன்னு மற்ற புலன்களை பார்த்து கேக்குது. அதுக்கு மற்ற புலன்கள் என்ன சொல்லுது, நாங்கள் நன்றா தான் இருந்தோம், என்ன ஒரு வித்தியாசம், நாங்கள் குழந்தை மாதிரி விளையாடிட்டு இருந்தோம், எங்களுக்கு எதுவுமே தெரியல, ஜாலியா இருந்தது, எங்களுக்கு வந்து பேனா எது பென்சில் எது ரப்பர் இதுலாம் தெரியல, எல்லாத்தையும் இழுத்து போட்டு அங்கங்க ரகலை பண்ணிட்டு ஜாலியா இருந்தோம். அது ஒரு சுவாரஸ்யமான வாழ்க்கை எங்களுக்கு. ஆகவே மனசே இல்லைனாலும் எங்களால வாழ முடியும், எங்களோட லைஃப் வந்து ரொம்ப ஹாப்பினஸ்ஸா இருந்தது அப்பதான், ஏன்னா நாங்க குழந்தை மாதிரி ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லி, அந்த மனமற்ற நிலையில அந்த மனம் இல்லாவிட்டாலும் மனிதன் வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் இந்த இடத்துல சாந்தோக்கிய உபநிஷத்து வந்து நமக்கு புரிய வைக்குது. அப்ப இந்த இடத்தை தாண்டி அடுத்தது என்ன பண்ணுது, மனதை பற்றி பேசும்போது இந்த புராணம் என்ன சொல்லுது, சரி இப்ப நீங்க எல்லாம் உங்க இது முடிச்சிட்டீங்க இல்லையா, நான் வெளியேற போறேன், அப்ப நான் உங்களை விட்டு வெளியேற முயற்சி பண்றேன்னு சொல்லிட்டு இறுதியாக புராணன் உடம்பிலிருந்து வெளியேற எத்தனித்தது, அவ்வளவுதான், வெளியேறிட்டா முடிஞ்சது பாடி. அப்ப என்னன்னா, அப்போது ஆற்றல் மிக்க குதிரை கட்டப்பட்ட தறிகளை எப்படி பெயர்த்து கொண்டு ஓடுமோ அப்படி பிராணனும் இணைந்துள்ள புலன்களும் பெயர்க்கப்பட்டன. பிராணன் வெளியேறினால் தங்களால் வாழ இயலாது என்பதை புரிந்து கொண்ட புலன்கள் அதனிடம் சென்று, ஐயா நீங்கள் வெளியேறாதீர்கள், நீங்கள் வெளியேறிவிட்டால் எங்களால் இயங்கவே முடியாது, ஆகவே நீங்களே எங்களுடைய தலைவன் என்று மறு வினாடி அத்தனை புலன்களும் மனமும் அந்த பிராணனிடத்திலே தன்னை ஒப்புவித்து விட்டன என்று இந்த இடத்துல இந்த 12வது மந்திரத்துல நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப இந்த கதை வந்து எதை சொல்ல வருது அப்படின்னா, இங்க ஒரு மனிதன் வந்து எப்படி இயங்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னா, அவனுக்கு எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இந்த பிராணன் தான் இருக்கு. இந்த பிராணன் இருந்தா மட்டும்தான் இந்த மனித உடல் இயங்கும். இந்த மனித உடல்ல புலன்கள் இல்லாமல் வாழலாம், மனம் இல்லாமல் வாழலாம். ஏன்னா மனம்ங்கிறது எண்ணங்களின் தொகுப்பு. நீங்க எண்ணங்களை பூரா இறக்கி வச்சுட்டீங்கன்னா நீங்க சைலன்ஸ்க்கு போயிடுவீங்க, அமைதியா இருப்பீங்க, ஆனந்தமா இருப்பீங்க. ஆனா என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரியாது. ஏன்னா மனது இல்லாம போகும்போது நீங்க நினைச்சு பாருங்களேன், மனமற்ற நிலை அப்படின்னா அது ஒரு குழந்தை நிலை இல்லையா. அப்ப நீங்க வந்து ஒரு வயதானவர் வந்து மனம் இல்லாம வாழ ஆசைப்பட்டீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்க உங்களுடைய இயல்பு வாழ்க்கையை வாழ முடியாது, குழந்தை மாதிரி உட்காந்துருப்பீங்க. அப்ப யாராவது வந்து உங்களை தூக்கி குளிப்பாட்டணும், யாராவது வந்து உங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விடணும். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு மனம் வேலை செய்யாததுனால நீங்க சாப்பிடணும்னு தெரியாது, குளிக்கணும்னு தெரியாது, என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாது, ஏன்னா மைண்ட் இல்ல. அப்ப மைண்ட் இருந்தா தான் நீங்க என்னென்ன செய்யணும்னு அடுத்தடுத்த ஆக்டிவிட்டிஸை நீங்க வந்து அப்ளை பண்ண முடியும். அப்ப நீங்க மனமற்ற நிலைங்கிறத சாஸ்திரம் எப்படி சொல்ல வருதுங்கிறத நீங்க இந்த இடத்துல இந்த பாடத்திட்டத்தை வச்சு புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த இடத்துல இந்த பாயிண்ட் எடுத்து நான் சொல்றேன். இப்ப நிறைய பேர் மனம் இறந்து விட்டா நம்ம வாழ்ந்துடலாம், மனமற்ற நிலைக்கு போயிடலாம் அப்படின்னா, இப்ப அந்த மனமற்ற நிலைக்கு போனவங்களுடைய நிலைப்பாடு குழந்தையினுடைய நிலைப்பாடா மாறிட்டா, அந்த குழந்தை எப்படி எந்த வேலையும் செய்யாம படுத்துக்கிட்டு இருக்கோமோ விளையாடிட்டு இருக்கோமோ அது மாதிரி நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கலாம். ஆனா உங்களை பாத்துக்கிறதுக்கு இன்னொருத்தர் வேணும். அப்படி வாழ்ந்தவங்களை சித்தர்கள் நம்ம பாக்குறோம். சித்தர்கள் எல்லாம் மனசை விட்ட பிறகு என்ன ஆயிடுறாங்க, குழந்தை மாதிரி அப்படியே கிடப்பாங்க. அவங்க மேல ட்ரெஸ் இருக்கோ ட்ரெஸ் இல்லையா தெரியாது. அவங்க வந்து ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு இருக்காங்களா அப்படின்னா, அவங்க ட்ரெஸ் களைஞ்சி போறது கூட அவங்க கவனிக்க மாட்டாங்க, அப்படியே அம்மனமா கிடப்பாங்க. அப்புறம் அவங்க தூக்கி உட்கார வைக்கணும், அப்புறம் அவங்க பசியோடு இருக்காங்களா பசி இல்லையான்னு தெரியாது, அப்படியே கிடப்பாங்க. அப்புறம் அப்படியே உடம்பு இழைச்சிக்கிட்டு போகும், நாம தான் அவங்க பார்த்துட்டு ஏதாவது சாப்பாடு ஊட்டி விடணும். அப்ப இது மாதிரி வந்து போற ஒரு நிலைப்பாடு வந்து நம்ம ஒரு உயரிய மார்க்கம் சித்தர்ல வந்து இப்படிலாம் இருக்காங்க அப்படின்னு சொன்னாலும், இங்க உண்மை என்ன தெரியுமா, உண்மையான சித்தர்கள் அப்படி இல்லை. அதுதான் பாயிண்ட். நம்ம அந்த மாதிரி போனவங்களெல்லாம் சித்தர்கள் ஆக்கிட்டோம். அதாவது நம்ம வந்து மனம் பிறழ்வு ஏற்பட்டவங்க, மனதை விட்டவங்க எல்லாம் நம்ம சித்தர்கள் ஆக்கி வச்சிருக்கோம். ஏன்னா நமக்கு வந்து புரியல மனசு இல்லாத நிலை என்ன, மனம் இருந்து அந்த மனம் அடைய வேண்டிய தகுதி என்ன அப்படிங்கிற ரெண்டுக்குண்டான டிஃபரன்ஸ் தெரியாததுனால தான் நம்ம வந்து மனமற்றவன் வந்து மகான் ஆயிட்டான்னு நினைச்சுக்கிறோம். ஆனா மனமற்றவன் மகான் ஆக முடியாது. அவன் வந்து ஒரு குழந்தை மனசை அடைஞ்சிட்டான் தான் நம்ம பார்க்கணுமே தவிர அவன் எப்படி மகான் ஆயிட்டான்னு சொல்ல முடியும். அப்ப அப்படி பார்த்தா இங்க வந்து குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு எந்த அடிப்படையில் சொல்றாங்க, மனசு இல்லாதனால சொன்னாலும் இப்ப அந்த குழந்தைக்கு தான் அம்மா தான் பொச்சி கழி விடணும், அம்மா தான் சாப்பாடு ஊட்டி விடணும். அப்ப அந்த குழந்தை வந்து இயங்கணும்னா அந்த குழந்தைக்கு மனசு இல்லையே இல்லையா. அப்ப அந்த குழந்தை எப்படி தானே போய் சாப்பிடுமா, தானே போய் பொச்சி கழுவிக்கு மனம் எப்படி கழுவும், அப்ப அதுக்கு எதுவுமே தெரியாது இல்ல. அப்ப அதுக்கு ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கோமா இல்லையான்னு தெரியாது. குழந்தைக்கு ஏதாவது ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்கா, அது பாட்டு அது போயிட்டு இருக்கோம், அம்மனத்தோடு போயிட்டு இருக்கோம், நாம தான் கூட்டு கூட்டு வாடா வந்து ஜெட்டி போட்டுக்கிட்டான்னு சொல்லி ரகலை பண்ணிட்டு இருக்கோம். அப்ப இதுல இருந்து என்ன தெரியும், அந்த குழந்தை நிலை அப்படிங்கிறது மனமற்ற நிலை. அப்ப மனமற்ற நிலையில நம்ம இறைவனை தெரிந்து கொள்ள முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும், மனமற்ற நிலைங்கிறது என்ன இங்க சொல்ல வருது சாஸ்திரம் அப்படின்னா, அந்த மைண்டை வந்து நீங்க இந்த மாதிரி சாஸ்திர விஷயங்கள்ல அப்டேட் பண்ணணும். அப்டேட் பண்ணி இந்த மனம்ங்கிறது பிரவருத்திகள்ல சிக்காம அக விஷயங்களை இந்த மாதிரி உள்ள எடுத்து தன்னுடைய சொரூபத்தை உணர்வதற்கு தான் இங்க மனசு வந்து தேவைப்படுது. அதை வந்து இங்க பிராணன் பயன்படுத்துது. பிராணன் வந்து மனதை பயன்படுத்தி அந்த மைண்டை என்னவா லிஃப்ட் பண்ணுது அப்படின்னா, கான்சியஸ்னஸ் தான் லிஃப்ட் பண்ணுது. புறவருத்திகளை உள்ள வாங்கி கொண்டு கண்டபடி போயிட்டு இருந்த மனசை, இந்த மாதிரி கண்ட விஷயங்களை உள்வாங்கி நீ அலையாத, இதெல்லாம் வந்து புறவருத்திகள், நீ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வேற, நீ உன்னையே தெரிஞ்சுக்கிற விஷயம் இருக்குவா அப்படின்னு சொல்லி இந்த வேத விஷயங்களை கத்துக் கொடுக்குது. இந்த அத்தியாத்ம ஞானத்தை கத்துக் கொடுத்து மைண்டை வந்து லிஃப்ட் பண்ணும். அப்படி லிஃப்ட் பண்ணும்போது மைண்ட் இதை உள்ள பார்த்து கேட்டு 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 அப்படியே பக்குவம் அடையும். இந்த மனசுக்கு வந்து நம்ம டீச் பண்ண டீச் பண்ண டீச் பண்ண இந்த மைண்டு வந்து நல்ல புரிதலுக்கு வரும். இதுக்கு என்ன எக்ஸாம்பிள்னு கேட்டீங்கன்னா, குழந்தையினுடைய வளர்ப்பே எக்ஸாம்பிள், வேற யாரையும் நம்ம பார்க்க வேண்டாம். சின்ன குழந்தை மனம் இல்லாப்ப வாழ்ந்தப்போ அதுவே போச்சுக்களவு தெரியாம இருந்தது, சாப்பிட தெரியாம இருந்தது. ஆனா அந்த குழந்தை வளர வளர அதுக்கே ஒரு கூச்ச சுபம் வருது, இல்லம்மா நானே ஜட்டி போட்டுக்கிறேன், இல்லம்மா நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு அந்த குழந்தை சொல்ல முடியுது. அப்படின்னா அப்ப அந்த குழந்தை வந்து எதன் அடிப்படையில வளருது? உடல் அளவிலும் வளருது, மனதின் அடிப்படையிலும் வளருது. அந்த இரண்டு வளர்ச்சிகளை நம்ம பார்க்கணும். இங்க உடல் மனம் இரண்டும் சைமல்டேனியஸா வளர்ந்தா மட்டும்தான் அந்த குழந்தை வந்து ஃபிட் ஆகுது, இல்லைன்னா அன்ஃபிட் ஆயிடும். ஏன் அன்ஃபிட் ஆகும்னா, இப்ப மைண்ட் வளராத குழந்தை நம்ம என்ன சொல்றோம்? மன வளர்ச்சி குன்றிய குழந்தைன்னு தான் சொல்றோம். மனசு சரியா வளரலன்னா அந்த குழந்தைக்கு வந்து நம்ம ஆகா மனமே வளரல இவர் மகான் அப்படின்னு நம்ம போட்டுருவோமா? இப்ப நம்ம குழந்தை வந்து வளர்ந்துகிட்டே இருக்குங்க, எங்க வீட்டுல வந்து 22 வயசு பையன் இருக்காங்க, ஆனா அந்த பையனுக்கு வந்து மன வளர்ச்சி இல்லைங்க, மனமே வளரலீங்க, அவன் மகானான்னு கேட்டா எப்படி மகான்னு சொல்லுவோம்? அவனை நம்ம வந்து சயின்ஸ் என்ன சொல்லுது, மூளை வளர்ச்சி குன்றியவன் சொல்லிடுது. அப்ப மூளை வளர்ச்சி குன்றியவன்ங்கும் போது நம்ம அவனுக்கு என்ன மரியாதை கொடுப்போமா? இந்த உலகத்தை சமூகம் மதிக்குமா? மதிக்காது. அப்ப இங்க நம்ம மனமற்ற நிலை அப்படிங்கறத எந்த அடிப்படையில் நம்ம இங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மைண்டை வந்து லிஃப்ட் பண்ணி அப்டேட் பண்ணி அதை நம்ம ஒரு உயர் பரிமாணத்துக்கு கொண்டு போகிறதுக்கு தான் இந்த மைண்டினுடைய டிராவலிங் பாத்தை வந்து சொல்லி கொடுக்குது சாஸ்திரம். அது உணர்வின் அடிப்படையில நம்ம பயணிக்கிறோங்கிறத சொல்லி கொடுக்குது. உயிர் வந்து எப்படியெல்லாம் உடல் எடுத்தது, அந்த உடலினுடைய பரிணாமம் எப்படி வந்து முழுமை அடைந்தது, அந்த உடலினுடைய பரிணாம வளர்ச்சி வந்து மனிதனிடத்துல முழுமை அடையும் போது மட்டும்தான் மனிதன் தன்னை யார் என்று விவேகத்தினால விசாரித்து புரிந்து கொள்ள முடியும். அப்படி விவேகத்தினால விசாரித்து புரிந்து கொள்ளும் போது இங்க தனக்கு தடையா இருப்பதே மனம் என்பது அவனால புரிந்து கொள்ள முடியும். அப்ப இந்த மனம் தான் இங்க வந்து எதன் அடிப்படையில தடையா இருக்கு? விஷய சுகங்களை ஏற்றி வைத்துக் கொண்டதுனால தடையா இருக்கு. அப்ப நம்ம அந்த மனதுக்கு என்ன பண்ணணும்? நீ தவறான புரிதல்ல போய் சிக்கிக்கிட்டு இருக்க, அதுல இருந்து விடுபட்டு வெளியவான்னு சொல்லி அதுக்கு நம்ம நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்து நம்ம அதை தகுதியுள்ள மனமாக மாற்றும் போது அந்த மனமானது இது போன்ற உயரிய ஞானங்களை உள்வாங்கி தன்னை அந்த உயர் பரிமாண அறிவு நிலைக்கு தன்னை உயர்த்தி கொள்ளும் போதுதான் இங்க இந்த பாடி மைண்ட் அட்டாச்மெண்ட்டை வந்து சரியா பயன்படுத்த தெரிஞ்சவன் மட்டும்தான் அந்த பிராணனை கொண்டே தன்னுடைய சுரூபத்தை உணர முடியும். ஏன்னா அவனுக்கு அதுதான் அங்க சிக்னலு. ஆனா இது தெரியாம இந்த பிராணன் என்ன பண்ணுதுன்னா, எல்லாருடைய உடம்புக்குள்ளேயும் உள்ள இருக்கு, ஆனா எல்லா உடலும் வந்து அந்த தகுதி அடையுதானா? அடையிறது இல்லை, நம்ம பெரும்பாலும் பாக்குறோம்ல. இப்ப உயிர் இல்லாத இடம் எங்க இருக்கு? எல்லா இடத்துலயும் உயிர் இருக்கு. தாவரங்களுக்கும் உயிர் இருக்கு, பறவைகளுக்கும் உயிர் இருக்கு, மிருகங்களுக்கும் உயிர் இருக்கு. இப்ப அந்த உயிர் எல்லாம் நம்ம எப்படி சொல்றோம்? பிராணன் என்று சொல்லலாம், உணர்வு என்று சொல்லலாம், என்ன பேர் வேணா நீங்க வச்சுக்கோங்க. ஆனா இந்த மாதிரி அது என்ன பேர்ல உள்ள இருந்தாலும் அந்த உடலின் மூலமா அந்த உணர்வு வந்து தன்னை அனுபவமாக்க முடியுமானா? அனுபவமாக்க முடியாது. அப்ப எந்த உடம்பு மூலமா அனுபவமாக்க முடியும்னா, மனித உடம்புலதான் அனுபவமாக்க முடியும். ஆனா அந்த மனித உடம்பு தன்னை அனுபவமாக்க வருகின்ற அந்த ஒரு மகத்தான விஷயத்துல இந்த மனம்ங்கிறது ஒண்ணு குறுக்குல வந்ததுனால அந்த பிராணனுக்கு சப்போர்ட் பண்ணாம மனம் தன்னுடைய தனிப்பட்ட ஆதிக்கத்தை வாழ ஆரம்பிச்சிருது. இதுதான் நிறைய பேர்கிட்ட இருக்கிற ப்ராப்ளம். அதுதான் நம்ம ஈகோன்னு சொல்றோம். ஈகோன்னு ஏன் சொல்றோம்னா, பிராணன் வந்து தன்னை நிலைப்படுத்துவதற்கும் தன்னையே தான் அனுபவமாக்குவதற்கும் உண்டாக்கி கொண்ட கருவிகளாகிய இந்த உடலையும் மனதையும் பிராணனை கையாள நம்ம விடாம நம்ம என்ன பண்றோம்? அந்த உயிரை கையாள விடாம நம்ம மனதின் அடிப்படையில நாம மனமா இருந்து கையாள ஆரம்பிச்சிட்டோம். அப்ப நாம அந்த மாதிரி கையாள ஆரம்பித்ததுனுடைய பிரச்சனை என்ன ஆயிடுதுன்னா, மனம் போன போக்குல நம்ம போக ஆரம்பிச்சிட்டோம். அப்ப நம்ம உயிரை மறந்துட்டோம், உணர்வை மறந்துட்டோம், உணர்வை பிடிக்க தவறிட்டோம். அப்ப உணர்வை பிடிக்க தவறதுனால நமக்கு எதுவுமே தெரிய முடியாம போயிடுச்சு, உலக விவகாரத்துல போய் சிக்கிக்கிட்டோம். அப்ப இதான் இங்க சாஸ்திரம் சுட்டி காட்டுறாங்க. சுட்டி காட்டி இப்ப மற்ற புலன்கள் எல்லாம் என்ன பண்ணிடுது? வாக்கு புலன் பிராணனிடத்துல சென்று நான் அந்தஸ்து படைத்தவனாக இருப்பதற்கு நீ அந்தஸ்து உடையவனாக இருப்பதுதான் காரணம் என்று கூறி தனது மகிமையான அந்தஸ்தை பிராணனிடம் சமர்ப்பித்தது என்பதாக இந்த 13வது மந்திரம் வருது. அதே மாதிரி கண் புலன் என்ன பண்ணுது? பிராணனிடத்துல போனது, நான் நிலையான தன்மை படைத்தவனாக இருப்பதற்கு நீ நிலையான தன்மை படைத்தவனாக இருப்பதுதான் காரணம் என்று கூறி தனது மகிமையான நிலையை அந்த பிராணனிடத்திலே சமர்ப்பித்தது என்று இங்க வந்து சரணாகதி தத்துவம் இந்த இடத்துல பேசப்படுது. இந்த இடத்துல இந்த சாந்தோக்கிய உபநிஷத்தினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னு நீங்க கவனிச்சீங்கன்னா, இங்க புலன்கள் எல்லாம் போய் எங்க சரண்டர் ஆகுதுன்னு நீங்க கவனிங்க, எல்லாமே பிராணன் கிட்ட போய் சரண்டர் ஆகுது, அந்த உயிர் இடத்துல போய் சரண்டர் ஆகுது. இப்ப வந்து அது பிராணன் இடத்துல போய் சரண்டர் ஆகும்போது இங்க ஒவ்வொன்றும் அப்படியே என்ன பண்ணுது? காது என்ன சொல்லுது? நான் வந்து செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் என்று என்னை எல்லோரும் பாராட்டுவதற்கு காரணமா நீ இருக்கிறதுனாலதான் என்னை எல்லோரும் காது வந்து மதிக்கிறாங்க. நான் காது வழியா நிறைய விஷயங்களை கேட்டு இந்த உடலானது மகிமை வாய்ந்ததாக, வாக்கானது மகிமை வாய்ந்ததாக எல்லாம் பார்க்கப்படுவதற்கு நீ இருக்கிறதுனாலதான் அப்படின்ட்டு இந்த காது என்ன பண்ணுது? தன்னை கொண்டு போய் அந்த பிராண இடத்துல சமர்ப்பித்து விட்டது என்பதாக இந்த 14வது மந்திரம் சொல்லுது. இப்ப 15வது மந்திரம் என்ன சொல்ல வருதுன்னா, இவ்வாறு வாக்கு, கண்ணு, காதுகள், மனம் ஆகிய புலன்களின் அடிப்படையில ஆற்றலாக பிராணன் திகழ்வதால் தான் மக்கள் என்ன பண்றாங்க, வாக்கு, கண்கள், காதுகள், மனங்கள் என்று எல்லாம் தனித்தனியாக செல்வதில் அனைத்தையும் பிராணன்கள் என்றே சொல்கிறார்கள். உண்மையில் பிராணனே இந்த அனைத்துமாக இருக்கின்றன என்பதாக இங்க சாஸ்திரம் சொல்ல வருது. அப்ப இந்த பிராண வித்யாவின் ஒரு முன்னுரையாக, ஒரு முதல் பகுதியாக நாம் இந்த இடத்துல இதை பார்க்கும்போது என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, பிராணனின் ஆறு மகிமைகள் இங்க பேசப்பட்டன. மூத்ததும் முதன்மையானதுமான இரண்டு மகிமைகள் இயல்பாகவே பிராணனை சேர்ந்தவைகள். அத்துடன் வாக்கு, கண், காது, மனம் ஆகிய புலன்களின் அடிப்படையில் ஆற்றலாக பிராணன் திகழ்வதினாலே அவற்றின் ஆற்றல்களான அந்தஸ்து, நிலைமை, தன்மை, செல்வம், இருப்பிடம் ஆகிய நான்கு மகிமைகளும் பிராணனின் மகிமைகளே என்பதாக இந்த இடத்துல இந்த பிராணனுடைய ஆறு மகிமைகளோட இந்த அத்தியாயத்தினுடைய முதல் பகுதி நிறைவு பெறுகிறது. இப்ப இந்த பிராண வித்யாவினுடைய நிபந்தனையும் பலனும் அப்படிங்கிற அடிப்படையில அடுத்து வருகின்ற பகுதி பேசுது. அதுல என்ன சொல்ல வருது முதல் மந்திரம் அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப பிராணன் வந்து புலன்களிடம் போய் கேட்டது, எனது உணவு எது என்று கேட்டது. புலன்களிடத்துல போய் இப்ப பிராணனானது எனக்கு வந்து எது உணவு அப்படின்னு கேட்கும்போது, அதற்கு புலன்கள் வந்து நாய்கள் முதல் பறவைகள் முதல் உலகில் உள்ள அனைத்தும் உண்கின்ற உணவு எல்லாமே உன்னுடைய உணவு என்று பதிலளித்தன. அப்ப உண்கின்ற அனைத்தும் பிராணனின் உணவே. அப்ப இங்க பிராணனின் இந்த நேரடி பெயர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதுக்கு வந்து அனன் என்ற ஒரு பெயரை வந்து இங்க சாஸ்திரம் முன்னிறுத்தது. அப்ப இவ்வாறு அறிந்தவன் உண்ண முடியாத எதுவுமே கிடையாது என்று இங்க சாஸ்திரம் இந்த இடத்துல சொல்ல வருது. இப்ப இங்க அனன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பார்த்தோம் இல்லையா, அது அன் அப்படிங்கிற சமஸ்கிருதத்தினுடைய மூலச்சொல்ல இருந்து எடுக்கப்பட்டதுனால இப்ப இதனுடைய முன்னாடி ப்ரா அப்படிங்கிற ஒரு வார்த்தை போட்டுக்கலாம், ப்ரா அப்படின்னு போட்டுக்கலாம், இல்ல அப்பா அப்படிங்கிற ஒரு வார்த்தை போட்டுக்கலாம். அப்படி வார்த்தைகளை நம்ம சேர்த்தும் போது அது பிராணன், அப்பா அனன் அப்படின்லாம் பெயர் பெறும். அப்ப இங்க முன்னாடி ப்ரா அப்பா அப்படிங்கிற வார்த்தையை போட்டுதான் நம்ம பஞ்ச பிராணங்களா நம்ம வந்து இங்க வேதாந்த சாஸ்திரத்துல நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற பிராணங்களை எல்லாம் நம்ம பாக்குறோம். அப்ப இங்க பிராணன், அபானன், உதானன், வியானன், சமானன் அப்படிங்கிற வாயுக்கள் எல்லாமே நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஒரே பிராணன் தான். அது அந்தந்த இயக்கத்துக்கு ஏற்ற மாதிரி பெயர் மாற்றம் பெறுகிறது என்று நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். அப்ப அதை வந்து இங்க சாஸ்திரம் சொல்லி காட்டி என்ன சொல்லுதுன்னா, இப்ப இந்த ஒரே பிராணன் தான் இங்க ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறுவதனால அந்த பெயரை பெறுவதனால அப்படி பார்க்கப்பட்டாலும் இங்க பிராணன் இல்லாத இடம் எதுவுமே கிடையாது. ஏனென்றால் பிராணன் வந்து விலங்குகள், பறவைகள் அப்படி எல்லா விஷயத்துக்குள்ளயும் உள்ள இருக்குது அப்படின்னா நம்ம இங்க இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும், அந்த பிராணன் தான் உயிரா இருக்குது, உணர்வா இருக்குது அப்படின்னு நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க உயிராய் உணர்வாய் எல்லாமே பிராணன் இருந்து கொண்டு எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் தன்னை வைத்து கொண்டு இயக்கி கொண்டிருக்கு. அப்ப இங்க பிராணன் வந்து உண்மையிலேயே எதை உண்கிறது, உணவே என்றால் எந்த உணவும் இங்க வந்து பிராணன் கிட்ட வந்து மாட்டாம இருக்காது. ஏன்னா இப்ப நீங்க பாக்குற இந்த ஒவ்வொரு உடலும் வந்து பிராணனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு, பிராணன் தான் ஒவ்வொரு உடம்பு வச்சு இயக்கிட்டு இருக்கு. அப்ப எப்ப வந்து பிராணன் தனக்கு இந்த உடம்பு தேவையில்லைன்னு முடிவு பண்ணுதோ அப்ப அந்த உடம்பு வந்து அழிந்து போயிடும். அப்ப அந்த உடம்பு வந்து தன்னுடைய தகுதியை இழந்துவிடும். அப்ப இந்த உடம்பு வந்து அந்த தகுதியை ஏன் இழக்க வேண்டியது இருக்குன்னா, பிராணனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இந்த உடம்பு வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த உடம்பு வந்து நீண்ட காலம் தக்க வைக்க முடியும். ஆனா இந்த பிராணனுடைய கட்டுப்பாட்டுல இருந்து நம்ம புலன்களுடைய இன்பத்துல சிக்கிக்கொண்டோ அல்லது மனதனுடைய ஆசையில சிக்கிக்கொண்டோ நம்ம போயிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம எதுல இருந்து தவறுறோம், பிராணனுடைய கட்டுப்பாட்டுல இருந்து தவறோம் இல்லையா, உயிரினுடைய கட்டுப்பாட்டுல இருந்து நம்ம விலகிடுறோம். அப்படி விலகும் போது நமக்கு என்ன ஆகுதுன்னா, புலன்கள் வந்து அதனுடைய போக்குல இந்த உடம்பு இழுத்துட்டு போயிடும். அப்ப புலன்கள் வந்து அதனுடைய போக்குல உடம்ப இழுத்துக்கிட்டு போறதுனால மனம் போன போக்குல நம்ம வாழ ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா புலன்கள் வந்து ஒரு விஷயத்தை பார்த்து ஈர்க்கும். அப்படி ஈர்த்த உடனே கண்கள் வந்து ஒன்றை பார்த்து அதை விரும்புதுன்னு வச்சுக்கோங்களேன், அது சம்பந்தமா நம்ம போய் ஆசைப்பட்டு அதை வாங்கி அப்ப அதனால சில சிக்கல்களை சந்திச்சு அதனால சில அனுபவங்களை நம்ம பெறும்போது நமக்கு நிறைய பேட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நமக்கு கிடைச்சிருக்கும். அப்ப இதெல்லாம் எதன் அடிப்படையில் நமக்கு கிடைக்குது அப்படின்னா, இந்த புலன்களுடைய அடிப்படையில தான் நமக்கு இது மாதிரி உடல் வந்து அழிவை நோக்கி போவதாக இங்க சாஸ்திரம் சுட்டி காட்டுகிறது. அப்ப இதனாலதான் மகான்கள் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த பிராணங்கிற விஷயத்துல உயிர் தான் இறைவனா இருக்கிறான், உணர்வா இருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இப்ப அந்த உயிரை அந்த உணர்வை வந்து சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும், பராமரிக்கணும். ஏன்னா இந்த உடம்பு வந்து அது மூலமா இயங்கிட்டு இருக்கு. அப்ப இங்க இந்த உயிர் ஆற்றலானது இங்க இந்த உடம்ப ரொம்ப நாள் தக்க வச்சுக்கணும் அப்படின்னா, நம்ம அந்த பிராணனை கையாள தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த உடம்பானது சீக்கிரம் அழிந்து போகாம நீண்ட காலம் வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு வித்தை தான் இந்த பிராண வித்யா வந்து இங்க பேசுது. அப்ப இங்க இந்த பிராண வித்யா என்ன சொல்றதுன்னா, உணவும் பிராணனின் உணவே என்பதனால, அதாவது விலங்குகள் பறவைகள் எல்லாம் உண்ணுகின்ற உணவு கூட பிராணனின் உணவே என்பதனால எந்த உணவும் வந்து இகழத்தக்கதல்ல, அதாவது உணவை மதிக்க வேண்டும் என்று பிராண வித்யாவின் முதல் நிபந்தனையாக இந்த மந்திரம் கூறப்படுகிறது என்று இங்க நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் இங்க அன்னம் பிரம்மா அப்படின்னு வேதம் சொல்லும். ஏன்னா உணவே வந்து பிரம்மம் என்று ஏன் சொல்லுது அப்படின்னா, இங்க எல்லாமே வந்து பிராணனுடைய அடிப்படையில் இருக்கிறதுனால. இப்ப பிராணன் இல்லைன்னா இங்க எந்த ஜீவராசியும் இல்லை. இப்ப நீங்க நினைக்கலாம், இப்ப பிராணன் அப்படின்னா இப்ப எனக்கு இருக்குது, பறவைக்கு இருக்குது, விலங்குக்கு இருக்கு, விதைகளுக்கு இருக்கான்னா விதைகளுக்கும் இருக்கு. ஏன்னா விதைகள் வந்து உயிர் இருக்கிறதுனால தான். நீங்க விதைகளை போய் ஒரு இடத்துல விதைச்சிங்கன்னா திருப்பி அது விளைச்சல் ஆகும். ஆனா அந்த விதைகள் வந்து எப்போ விளையாம போகும்னா, அதை நீங்க எரிச்சா மட்டும்தான், சூடு பண்ணி எரிச்சிட்டீங்கன்னா அந்த விதைகள் வந்து விளையாது. இப்ப அதனாலதான் நம்ம வந்து அந்த விதைகளுக்குள்ள உயிர் இருக்குங்கிறது நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னா, இப்ப நம்ம அம்மா எல்லாம் என்ன பண்றாங்க, சமையல் செய்யும்போது வீட்டுல வந்து மளிகை சாமான் வாங்கிட்டு வந்து கொடுத்த உடனே சிலதெல்லாம் வறுத்து போட்டு வச்சுருப்பாங்க. ஏன்னா அது அப்படியே வச்சிருந்தா பூச்சி விழுந்துடும். அப்படியே வச்சா ஏன் பூச்சி விழுதுன்னா, அந்த விதைகளுக்குள்ள உயிர் இருக்கு. அந்த உயிர் என்னன்னா மல்டிபிளா டெவலப் ஆகும். அப்போ அந்த உயிரானது வேறு வேறு பரிமாணத்துல பயணிக்கும். அது வந்து பஞ்சபூதங்களுடைய அடிப்படையில உடல் எடுக்கும். அந்த உடலானது எப்படி வேணா வரலாம், வண்டு உடலா மாறுது இல்லையா, உள்ள நம்ம பார்த்தா பூச்சி விழுந்துருது, வண்டு விழுந்துருதுன்னு சொல்றோம். அப்போ ஒரு டப்பாக்குள்ள மூடி வச்சிருந்ததுக்குள்ள எப்படிங்க வண்டு விழுது அப்படின்னா, அந்த உயிருக்கு வந்து இப்ப நம்ம வெளியிருந்து மூடி வைக்கிற நம்ம சுவாச காற்று மாதிரி கிடையாது உயிர். அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், அம்மாவுடைய கர்ப்பத்துக்குள்ள 10 மாசம் இருக்கிற வரைக்கும் உயிர் தான் அந்த உடம்பை இயக்கிட்டு இருக்கு. அந்த தொப்புள் கொடி மூலமா உணவை கொடுத்துக்கிட்டு இருக்குது. அம்மாவுடைய சாப்பாடெல்லாம் இது எடுத்துக்குது, ரசமெல்லாம் எடுத்து சாப்பிட்டுக்குது. அப்போ அந்த பிண்டமானது 10 மாதம் வளருது. அப்புறம் அது வெளியே வந்த உடனே தான் என்னவா மாறுது, வேஷ்டி பிராணன் சமஷ்டி பிராணனோட தொடர்பு கொள்ளுது. ஏன்னா உள்ள இருக்கிற வரைக்கும் அது தனி பிராணன், அதுக்கு பேர் வேஷ்டி பிராணன். அது வெளியே வந்த உடனே சமஷ்டி பிராணன். அப்ப வியஷ்டி பிராணனா இருந்து இந்த உடலை உருவாக்குது, புலன்களை உருவாக்குது. அது மாதிரி இங்க வியஷ்டி பிராணன் என்ன பண்ணும்னா, ஒவ்வொரு விதைக்குள்ள இருக்கு. அப்ப அந்த விதைகளானது என்ன பண்ணும்னா, அந்த விதைகளுக்குள்ள இருந்து நிறைய பூச்சிகளை உண்டு பண்ணும். அப்ப அந்த பூச்சிகள் வண்டுகள் எல்லாம் உண்டாகிறது காரணம் வியஷ்டி பிராணன் மூலமா வெளிவரது. ஆனா நீங்க டப்பாவை திறந்தீங்கன்னா சமஷ்டி பிராணனோட தொடர்பு வச்சுக்கும். அப்ப வெளியே இருக்கிற பிராணனோட தொடர்பு உண்டு பண்ணும். அப்ப இந்த மாதிரி இயற்கையானது ஒன்றுக்கொன்று தொடர்புலதான் இயங்கி கொண்டிருக்கு அப்படிங்கறத நம்ம இந்த சாஸ்திரத்துல பார்க்க முடியுது. ஆகவே இங்க படைக்கப்பட்டவர்கள் எல்லாம் உணவு என்பதாக பார்த்து இந்த உணவை வெறுக்க கூடாது, இது உங்கள் கடமை என்பதாக நம்ம ஏற்கனவே தைத்திரிய உபநிஷத்துல இந்த உணவு டாபிக் பேசும்போது பெரிய பிரீஃபா பேசியிருப்பேன். நான் இந்த உணவு டாபிக் வந்து இப்ப இந்த மந்திரம் இந்த இடத்துல டச் பண்ணுது, பட் இதை நான் ரொம்ப டீப்பா போக மாட்டேன். ஏன் கேட்டீங்கன்னா அங்க வந்து நம்ம ரொம்ப பிரீஃபாவே தைத்திரிய உபநிஷத்துல உணவு வந்து எப்படி, ஒவ்வொரு உயிரும் எப்படி உணவா இருக்கு, அந்த உணவுல வந்து எது சைவம் எது அசைவம் அப்படின்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். இங்க சைவம் அசைவம் எதுவுமே கிடையாது, எல்லாமே அசைவம் தான். ஏன்னா தாவரங்களுக்கும் உயிர் இருக்கு, இந்த மிருகங்களுக்கும் உயிர் இருக்கு. ஆனா நீங்க வந்து ஏன் தாவரத்தை மட்டும் நம்ம உயிர் வதை பண்ணி சாப்பிடலாம், மிருகங்களை உயிர் வதை பண்ணி சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புவாங்க, நிறைய பேர் கேள்வி எழுக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே இந்த டாபிக் பேசியிருக்கோம். அப்ப நான் என்ன சொல்லியிருக்கிறேன், தாவரங்களுக்கு வந்து தொடு உணர்வு மட்டும் இருக்கிறதுனால மனசு இல்லைங்க. மனசு இல்லாதனால நீங்க தாவரத்தை அழிக்கும் போது உங்களுக்கு அங்க கர்மா தேரி இல்லை. ஆனா பட் இங்க நீங்க மிருகங்களை அழிச்சிங்கன்னா கர்மா தேரி இருக்கு. ஏன்னா மிருகங்கள் மனசு இருக்கு, அதுக்கு குடும்பம் இருக்கு, அதுக்கு குழந்தைங்க இருக்கு. அதுங்க என்ன பண்ணோம்னா அதை கொல்லும் போது அது நம்முடைய வாழ்க்கை மாதிரியே வேதனைப்பட்டு சாவும். நம்மளை கொல்றான், இவன் நல்லா இருக்க மாட்டான் அப்படின்னு அது சாபம் கொடுக்கும். அப்ப அந்த சாபம் என்ன ஆகும், எல்லாருக்கும் பரவும். அதை சாப்பிட்றவனுக்கும் சேர்ந்துதான் பரவும், அதை கொல்றவனுக்கும் பரவும், சாப்பிட்றவனுக்கும் பரவும். அப்புறம் அதனுடைய மனோபாவம் இருக்குல்ல, அது வந்து என்ன பண்ணுது, சூக்ஷ்ம மனசுலதான் ஆசைகளை வளர்த்திட்டு இருக்கு. அந்த உணவை நம்ம எடுக்கும்போது அந்த ஆசைகள் நமக்குள்ள வந்து நம்முடைய அழைப்பாகி வைக்கும். மிருக உணவுகளை நீங்க சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா மைண்ட் வந்து ஸ்டேபிளா நிக்காது. எப்படி இங்க ஆட்டுக்குட்டிங்கிறது அங்கத்தாவும் அங்கிறது அங்கத்தாவும், ஒரு இடத்துல புல்லு மேயாது, அப்படியே தாவி தாவி மேஞ்சிக்கிட்டு இருக்கோம். அப்ப என்ன காரணம், மனசு அழைப்பாயும். அது மாதிரி மிருக உணவு எடுத்தீங்கன்னா மனசு ஸ்டேபிளா நிக்காது. அதுவே தாவர உணவு அப்படி இல்லை இல்லையா, ஒரு இடத்துல வளருது, அது இடம் மாறுவது கிடையாது. அப்ப அது ஸ்டேபிளா இருக்கு. அதை நீங்க சாப்பிடும் போது உங்களுக்கு மனசு வந்து சைலன்ஸை நோக்கி போகும். அப்ப உங்க மனமானது புற விஷயங்களால் பாதிக்கப்படாது. இதுதான் உணவு விஷயம். இங்க உணவுங்கிற விஷயத்த வந்து நம்ம ரொம்ப ஆழமா பார்க்கணும். ஏன் அப்படின்னா, இங்க பிராணனுடைய அடிப்படையில எல்லாமே உணவா இருந்தாலும் எல்லாமே உயிராக இருந்தாலும் அந்த உயிரினுடைய தன்மையினுடைய டெவலப்மெண்ட்டை பார்க்கணும். அது ஒரு அறிவு தாவரத்துல இருந்து பரிணாமம் அடைஞ்சிருக்கு. புழு பூச்சிகளா மாறி இருக்கு, பள்ளிகளா மாறி இருக்கு, ஓனானா உடக்கானா பாம்பா மாறி இருக்கு, அப்புறம் பறவைகளா மாறி இருக்கு, மிருகங்களா மாறி இருக்கு. அப்ப இத்தனை பரிணாம வளர்ச்சியில மனிதனாகவும் மாறி இருக்கு. ஆனா இந்த மனிதன் என்ன பண்றான், உணவு தன்னுடைய உணவு தேவைக்காக மற்ற உயிர்களை வதைக்கிறான். ஆனா இந்த மனிதனிடத்துல ஒரு சட்டத்திட்டங்கள் இல்லைன்னா மனிதனை மனிதன் சாப்பிடுவான். இது இருக்கு, மனிதனே மனிதன் சாப்பிடுகின்ற சட்டத்திட்டங்கள் இல்லாத காட்டுவாசிகளுடைய வாழ்க்கை அப்படிதான். அப்ப என்னன்னா இங்க மனிதன் வந்து தன்னுடைய சுயநலத்துக்காக எதை வேணா செய்வான். ஆனா இயற்கை அப்படி அனுமதிக்கிறது கிடையாது. ஏன்னா இயற்கை என்பது இது ஒரு உணவு சங்கிலின்னு பாக்குது. இங்க படைக்கப்பட்டவை எல்லாமே ஒரு உணவு சங்கிலி. இது ஒன்றை ஒன்று சார்ந்து வாழ்ந்தாலும் இந்த சார்பு வாழ்க்கையில உயர்பரிமாண நிலைக்கு வந்த மனிதன் எந்த இடத்துல அப்டேட் ஆக முடியும் அப்படின்னா மைண்டுங்கிற ஒரு விஷயத்துல மட்டும்தான் அப்டேட் ஆக முடியும். வேற எந்த பரிமாணத்திலையும் மனிதன் அப்டேட் ஆக முடியாது. இப்ப வேற ஏதாவது ஒரு மிருகத்துக்கு இதை சொல்லி புரிய வச்சிட முடியுமா அப்படின்னா புரிய வைக்க முடியாது இல்லையா. அப்ப இங்க மனிதனுக்கு தான் இந்த இது மாதிரி கல்விகள் கொடுக்கப்பட வேண்டும். அப்ப இந்த கல்விகளின் அடிப்படையில் அவன் பார்க்கும்போது நமக்கு எல்லாமே புரிய வந்துருது இல்லையா. நான் என்ன, நான் யாரா இருக்கிறேன், நான் உயிரா இருக்கிறேன், உணர்வா இருக்கிறேன்னு எனக்கு புரிய வந்துருது. அவ புரிய வந்த பிறகு நம்ம எல்லா உயிர்களும் எப்படி பார்ப்போம், என்னுடைய உயிரா பார்ப்பேன், நானே எல்லா இடத்துலயும் இருக்கிறேன் அப்படின்ட்டு. ஆனா எனக்கு எல்லா உடலுக்குள்ள நானே இருந்தாலும் இந்த உடலினுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையான வாழ்க்கைக்காகவே ஒன்றை ஒன்று சார்ந்து வாடுகின்றதுங்கிறது எனக்கு புரியுது. அப்ப இங்க வந்து ஒரு தாவரத்தை வந்து ஒரு பூச்சி சாப்பிடும், பூச்சியை வந்து பள்ளி சாப்பிடும், பள்ளியை வந்து ஓனான் சாப்பிடும், ஓனான வந்து பறவை சாப்பிடும், பறவை வந்து மிருகங்கள் சாப்பிடும், மிருகங்களை வந்து மனிதன் சாப்பிடுகிறான் அப்படின்னா இங்க எல்லாமே ஒரு உணவு சங்கிலி. ஆனா இந்த உணவு சங்கிலியில எந்த இடத்துல நாம விழிச்சுக்கணும், நம்முடைய விவேகத்தினால விழிச்சுக்கணும். மனிதனாக வந்தவன் மட்டும்தான் விவேகத்தினால விழிச்சுக்கிட்டு இது எல்லாமே உணவு சங்கிலி. ஆனா என்னுடைய தேவை வந்து இந்த உணவு தேவையில்லை, எனக்கு நான் அடைய வேண்டிய இலக்கு வேற, நான் இதை சாப்பிட்றதுக்கு வரல அப்படின்னு நமக்கு எப்ப புரியுதோ அப்ப நாம நம்முடைய புலன்களை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவோம். அப்படி நம்ம புலன்களை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரும்போதுதான் நம்முடைய புலன்களுடைய உண்மையான நோக்கம் என்ன, இது மாதிரி காதுகளால் நன்மையான விஷயங்களை கேட்பது, கண்களால் நன்மையான விஷயங்களை பார்ப்பது அப்படின்னு ஒவ்வொன்றும் நம்ம வந்து நல்லதை நோக்கி திருப்புவோம். அப்படி நல்லதை நோக்கி நம்ம திருப்பும் போதுதான் நமக்கு வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக மாறும், சந்தோஷமான வாழ்க்கையாக மலரும் என்று பார்க்கும்போது தான் மனிதனும் தெய்வீக நிலையை அடைய முடியும் என்ற ஒரு உயர்பரிமாண விஷயத்த இந்த உபநிஷத்து வந்து இந்த இடத்துல பேசி உணவையும் தெய்வீகமாக போற்ற வேண்டும் என்ற இரண்டாவது நிபந்தனையும் இங்கு முன்வைக்கிறது என்று இந்த இடத்துல இந்த மந்திரம் முடியுது. அப்ப நாம் இதை வந்து நம்முடைய ட்ரெடிஷ்னல் லைஃப்ல நம்ம என்ன பண்ணுவோம், உணவு உண்பதுக்கு முன்னாடி சாப்பாடு தட்டில் வச்சுக்கிட்டு தண்ணியை ஒரு கையில ஊத்தி அந்த அப்படியே சுத்தி வருவோம், கையை சுத்தி அந்த சாப்பாடை சுத்தி இது பண்ணிட்டு அதுக்கு மந்திரம் எல்லாம் சொல்லி சாப்பிடுவோம். எதுக்காக இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டியது இருக்குன்னா அந்த உணவும் இறைவன் தான் அப்படிங்கறத அடிப்படையில நம்ம அதை வந்து சிறு குழந்தைக்கு ஆரம்பத்திலிருந்தே சொல்லி வளர்த்துறோம் என்பதாக இங்க பார்க்கப்படுது. இதெல்லாம் வந்து இந்த பிராண வித்யாவினுடைய மகிமையாக இங்க பேசிக்கிட்டே வருது. அப்ப இந்த பிராண வித்யையை சத்தியகாம ஜாப்பாளர் வியாக்கர பாதரனின் மகனான கோச்சுருதிக்கு உபதேசித்து விட்டு இந்த வித்தையை பட்ட மரத்தில் ஓதினால் நிச்சயமாக அதன் கிளைகள் விட்டு இலைகள் துளிர்க்கும் என்று கூறினார் என்று இந்த இடத்துல இந்த அத்தியாயத்தினுடைய மூன்றாவது மந்திரம் நிறைவு பெறுகிறது. அப்ப இந்த இடத்துல இங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா பட்ட மரத்திலே இந்த பிராணனுடைய வித்தையை நீங்க ஓதுனீங்கன்னா அந்த பட்டு போன மரம் கூட துளிர் விட்டுக்கும் அப்படின்னு அவர் சொல்றாருன்னா அங்க ரகசியம் இருக்கு, இங்க பிராணனை கையாளுகின்ற ரகசியம் இருக்கு. அப்ப அந்த பிராணனை கையாளுகின்ற அந்த ரகசிய வித்தை தான் இந்த சாந்தோக்கிய உபநிஷத்தை அடுத்து வருகின்ற விஷயத்துல விளக்க போகுது, அதை நம்ம பார்க்க போறோம். பட் இன்றைக்கு நமக்கு அதுக்கு நேரம் இல்லாததுனால நம்ம என்ன பண்றோம், இந்த சாந்தோக்கிய உபநிஷத்துல இந்த பகுதியில இந்த மூன்றாவது மந்திரத்தோட நம்ம நிறைவு செய்வோம். அடுத்த விஷயம் வந்து நாம இந்த பிராணனுடைய வித்யாவில இந்த பிராணம் நம்ம எப்படி எல்லாம் கையாள வேண்டும், இந்த பிராணனுடைய உண்மையான நிபந்தனைகள் என்ன, நம்ம எப்படி வாழ்வதற்கான நிபந்தனைகள் என்ன அப்படிங்கிற நிறைய விஷயங்களை விரிவாக பார்க்கலாம். நேரம் கருதி இந்த வகுப்பை நிறைவு செய்யலாம். நன்றி. ஓம் சத்யம்.